மார்ச் 9 வாழ்ந்தவர் வழியில். வட இத்தாலியின் மந்தோவா பகுதியில் செல்வம் கொழிக்கும் கொன்சாகா என்ற பிரபு குடும்பத்தில் 1568 மார்ச் 9 நாள் பிறந்தவர் ஞானப்பிரகாசியார் என்று அழைக்கப்படும் அலோயிஷஸ் கொன்சாகா.
அளவு கடந்த செல்வம், ஆடம்பரம் இவைகளால் குழந்தை பருவம் முதல் சூழப்பட்டிருந்த அலோயிஷஸ் சிறு வயது முதல் இறைவு நண்பால் ஈர்க்கப்பட்டார். ஒரு வீர தளபதியாக தன் மகனை வளர்க்க விரும்பிய தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக அவரது கோபத்தையும் எதிர்கொண்டு அலோயிஷஸ் தனது 18 வயதில் ரோம் நகரில் இயேசு சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சிகள் மேற்கொண்டார். இவரது ஆன்மீக வாழ்வை வழிநடத்தியவர் புகழ்பெற்ற பிரதர் ராபர்ட் பெல்லார்மின். 1591 ரோம் நகரில் தொற்றுநோய் வெகுவாக பரவியிருந்தது. தொற்று நோயுற்றோருக்கு பணிவிடை செய்து வந்த அலோயிஷஸையும் அந்நோய் பற்றியது. அவர் விரைவில் இறந்து விடுவார் என்று அவருக்கு நோயில் பூசுதல் என்ற அருள் சாதனம் வழங்கப்பட்டது. ஆனால் அலோயிஷஸ் நோய் நீங்கி ஓரளவு நலம் பெற்றார். 1591 ஜூன் 21 காலையில் அலோயிஷஸ் தன் ஆன்மக்குருவிடம் அன்றிரவுக்குள் தான் இறக்கப் போவதாக அறிவித்தார். அவரது உடல்நிலையை கண்ட எவரும் அவர் சொன்னதை நம்பவில்லை. இருந்தாலும் அவர் வற்புறுத்தி கேட்டதால் இறக்கும் தருவாயில் இருப்போருக்கு அளிக்கும் இறுதி பூசுதலை அவருக்கு ஆன்மக்குரு அளித்தார். அலோயிஷஸ் அன்று நள்ளிரவுக்கு சிறிது நேரத்திற்கு முன் தனது 24 வயதில் இறையடி சேர்ந்தார்.
இப்புனிதரின் அடையாளங்களாய் விளங்குவன லில்லி மலர், மண்டை ஓடு மற்றும் திருச்செபமாலை. இவரது நெறிமாறா கற்பை குறிப்பது லில்லி மலர், இளவயதிலேயே இவர் இறந்ததை குறிப்பது மண்டை ஓடு, அன்னை மரியாவின் மீது இவர் கொண்டிருந்த பக்தியை குறிப்பது திருச்செபமாலை.
விவிலிய தேடல்.
என் அருமை அன்புள்ளங்களே, உண்மையிலேயே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை குடை சூழ்ந்து வரும் என்று ஆரம்பமாகும் திருப்பாடல் 23 இறுதி திருவசனத்தில் நம் தேடலை சென்ற வாரம் ஆரம்பித்தோம். புடை சூழ்ந்து வரும் என்ற தமிழ் சொற்றொடர் மதிப்பையும் பாதுகாப்பையும் உணர்த்தும் ஒரு சொற்றொடர் என்று நம் தேடலை நிறைவு செய்தோம். இப்புதனன்று அன்பர்களே, நாம் துவங்கும் தவக்காலத்தில் நம்மை புடை சூழ்ந்து வரும் இறைவனின் அருளும் பேரன்பும் நம்மில் உருவாக்கும் மதிப்பை பாதுகாப்பை இன்னும் ஆழமாய் உணர இந்த தேடலில் முயல்வோம். அன்பு நெஞ்சங்களே, ஆடுகள் ஆயன் என்ற எண்ணங்களை நாம் கடந்த சில வாரங்கள் பேசவில்லை என்றாலும் திருப்பாடல் 23 ஆயனையும் ஆடுகளையும் மையப்படுத்திய ஒரு திருப்பாடல் என்பதை நீங்கள் மறந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படித்தானே? ஆயன் ஆடுகள் என்ற அந்த காட்சியை மீண்டும் நம் மனக்கண் முன் கொண்டு வருபவர் மைக் ஜாய்ஸ் என்ற மெத்தடிஸ்ட் போதகர். இவர் திருப்பாடல் 23 திருவசனத்துடன் இணைத்து விவரிக்கும் இந்த காட்சியை நாமும் கற்பனை செய்து பார்ப்போம். ஆடுகளை வழிநடத்திச் செல்லும் ஆயன் எப்போதும் அவைகளுக்கு முன் செல்வார் என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். ஆயன் முன்னே நடந்து செல்வதால் மந்தையின் பின்புறமாய் ஆடுகளுக்கு பாதுகாப்பை தருவதற்கும் வழி தவறி செல்லும் ஆடுகளை மீண்டும் மந்தைக்குள் திருப்பி கொண்டு வருவதற்கும் ஒரு சில நாய்கள் ஆயனுக்கு உதவியாக இருக்கும். அன்புள்ளங்களே, நாய் என்ற வார்த்தையை ஒரு சில நேரங்களில் ஒரு வசை சொல்லாக நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் நாயின் பல அற்புத குணங்களை நாம் அனைவரும் அறிவோம். நாய் என்று சொன்னதும் அதன் நன்றி நிறைந்த விசுவாசம் நம் நினைவுக்கு வரும். தனக்கு விசுவாசமான நாய் தன் பின்னே வருகிறது என்று தெரிந்தாலே போதும், நாம் நம்பிக்கையோடு வெளியே செல்ல முடியும். அதேபோல் பார்வையிழந்தோர் பலருக்கு வழிகாட்டிகளாக நாய்கள் செயல்படுவதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். நாயின் இந்த அற்புத குணங்களை மட்டும் மனதில் இருத்தி நம்முடைய கற்பனையை தொடர்வோம். மைக் ஜாய்ஸ் இந்த கற்பனையில் விவரிப்பது இதுதான். ஆயனாம் இறைவன் முன் செல்கின்றார். ஆடுகளாகிய நாம் அவரை தொடர்கின்றோம். அந்த வேளையில் ஆயனின் உற்ற துணைகளான இரு நாய்கள் ஆடுகளாகிய நம்மை பின்தொடர்ந்து வருகின்றன. அந்த நாய்களின் பெயர்கள் என்ன தெரியுமா? அருள்நலம், பேரன்பு. ஆயன் நமக்கு முன்னே, அவரது அருள்நலமும் பேரன்பும் நமக்கு பின்னே. இதைவிட வேறென்ன பாதுகாப்பு நமக்கு வேண்டும் அன்பர்களே?
கண்ணின் மணி போல கடவுள் காக்கை
அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் அருள் நலமும் பேரன்பும் நம்மை தொடர்கின்றன, நம்மை புடைசூழ்ந்து வருகின்றன என்று சொல்லும்போது ஆறுதலான எண்ணங்கள் மனதில் எழுந்தாலும் இதை முற்றிலும் ஏற்பதற்கு நமக்குள் ஒரு சில கேள்விகள் தயக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இறைவனின் அருள் அன்பு இவைகளால் நான் சூழப்பட்டிருந்தால் ஏன் நான் விரும்பியதெல்லாம் எனக்கு கிடைப்பதில்லை? மாறாக நான் விரும்பாத துன்பங்கள் ஏன் என்னை அடைகின்றன என்பது நமது முதல் கேள்வி, முதல் தயக்கம். அன்பை வாரி வழங்கும் பெற்றோர் இருக்கும்போது குழந்தை கேட்பதெல்லாம் கிடைத்துவிடுமா? குழந்தை கேட்பதையெல்லாம் கொடுக்கும் பெற்றோர் குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். குழந்தை கேட்பது தவறானது என்று தெரிந்தால் பெற்றோர் அதை மறுப்பார்கள், அல்லது குழந்தை கேட்பதற்கு பதிலாக வேறொன்றை தருவார்கள். குழந்தை என்னதான் அடம் பிடித்தாலும் நல்ல பெற்றோர் தங்கள் முடிவில் உறுதியாக இருப்பார்கள். இறைவனின் அன்பும் அருளும் நம்மை சூழ்ந்து வரும்போது நாம் கேட்பதெல்லாம் கிடைத்துவிடும், நாம் பிரச்சனைகள் ஏதும் இல்லாத உலகத்தில் வாழ்வோம் என்பது தவறான கணிப்பு அன்பர்களே. திருப்பாடல் 23 மைய கருத்தாக இதை அவ்வப்போது நாம் சொல்லி வந்திருக்கின்றோம். இப்போது மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். ஆயனாம் இறைவன் நம்மை வழிநடத்துவதால் உலகம் ஆனந்தமயமாய் மாறிவிடாது. ஆயன் நம்மோடு இருப்பதால் பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தைக் காணும் நமது கண்ணோட்டம் மாறும். இன்பம் துன்பம் அனைத்திலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், இணைந்து செயல்படுகின்றார் என்ற உறுதி பிறக்கும். இதுதான் திருப்பாடல் 23 மைய எண்ணம். இதே எண்ணத்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 8 பிரிவில் கூறியுள்ளார்.
கடவுள் நம் சார்பில் இருக்கும் போதே நமக்கு எதிராக இருப்பவர் யார்? கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? வேற எந்த படைப்பும் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை.
அன்புள்ளங்களே, திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதைப் போலவே பவுல் அடியாரும் கூறியுள்ளார். கடவுளின் அன்பு இருப்பதால் இந்த உலகத்தில் எந்த துன்பமும் இல்லை என்று பவுலடியார் சொல்லவில்லை. மாறாக எந்த துன்பத்திலும் இறை அன்பு இருந்தால் நம்மால் சமாளிக்க முடியும், எத்துன்பத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்பதே அவரது அனுபவத்திலிருந்து பிறந்த உண்மைகள். ஆயன் நமக்கு முன்னே, அவரது உற்ற துணைகளான நாய்கள் அருள்நலமும் பேரன்பும் நமக்கு பின்னே. இவை போதும் அன்பர்களே நம் வாழ்க்கைக்கு.
கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இறைவனின் அருள் நலமும் பேரன்பும் நமது பிறப்புரிமை அல்ல, நம் உழைப்பிற்கு கிடைக்கும் சன்மானமும் அல்ல. இவை முற்றிலும் முழுக்க முழுக்க இறைவனின் தாராள மனதைக் காட்டும் ஒரு கொடை, ஓர் அடையாளம். திருப்பாடல் 23 இந்த வரியில் கூறப்பட்டுள்ள பேரன்பு என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய சொல் கெசெத். இந்த சொல் பழைய ஏற்பாட்டில் 248 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றில் திருப்பாடல்களில் மட்டும் இந்த சொல் 127 முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பழைய ஏற்பாட்டில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு சில பகுதிகளை இப்போது வாசிக்க கேட்போம்.
விடுதலை பயண நூல் பிரிவு 20. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். சாமுவேல் 2 நூல் பிரிவு 22. ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் கையினின்றும் சவுலின் கையினின்றும் விடுவித்த போது அவர்கள் ஆண்டவருக்கு பண்ணிசைத்து பாடியது, ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கு அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. எரேமியா பிரிவு 31. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன்.
எனது அருமை அன்புள்ளங்களே, கெசெத் என்ற இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அன்ஏர்ன்ட் லவ், ஸ்டெட்ஃபஸ்ட் லவ் என பல அர்த்தங்கள் உண்டு. இந்த வார்த்தையை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் நெறி பிறழாத அன்பு அல்லது தகுதி தரம் இவைகளை நோக்காமல் தரப்படும் அன்பு என்று பொருள் கொள்ளலாம். பிச்சையிடும் போதும் பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும் என்று சொல்லும் அறிவுரைகள் இந்த அன்புக்கு முன் மறைந்துவிடும். ஒரு கோணத்தில் பார்த்தால் காரண காரியம் ஏதும் இல்லாமல் காட்டப்படும் இந்த அன்பு பைத்தியக்காரத்தனமான அன்பாக தெரியலாம். தன்னை அவமானப்படுத்திவிட்டு சொத்தில் பாதியை அழித்துவிட்டு மீண்டும் வந்திருக்கும் ஊதாரி மகனிடம் எந்த ஒரு விளக்கமும் கேட்காமல் அவனை கண்டதும் அரவணைத்து அவனுக்கு விருந்தொன்று ஏற்பாடு செய்தாரே தந்தை, அந்த அன்பைத்தான் இங்கு திருப்பாடல் ஆசிரியர் கெசெத் பேரன்பு என்று குறிப்பிடுகின்றார். அன்புள்ளங்களே, எந்தவித காரணமும் முன்னறிவிப்பும் இல்லாமல் நம்மை வந்து அடையும், நம்மை நிரப்பும், நம்மை தொடரும், நம்மை புடைசூழ்ந்து வரும் அன்பு இது. இறை அன்பை நம் வாழ்வில் ஆழமாக உணர அந்த அன்பு நம்மை என்றும் தொடர்கின்றது, நம்மை புடைசூழ்ந்து வருகிறது என்பதை நாம் துவங்கியிருக்கும் இந்த தவக்காலத்தில் சிறப்பான முறையில் விசுவாசிக்க நாம் முயல்வோம்.
தேவனில் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நீலம் போலே, பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நீலம் போலே, பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினி ஒளிதானே அல்ஜாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.